ಜಗಂ
இருப்பது பட்டினத்தாரின் பாடல் விளக்கம். இதை அளிப்பவர் முனைவர் சோ சத்தியசீலன் அவர்கள். இந்த பேராசிரியர் பெரும்புலவர் காதற்று ஊசியும் வாராதே கான் உன் கடைவழிக்கே என்கின்ற தலைப்பில் பேசுகின்றார். எது ஞானம்? பிறவி பயனாக பிறவாமை வேண்டுவதா, அல்லது உடல் பற்று, உறவு பற்று, உலகப்பற்று, உயிர் பற்று என ஒவ்வொன்றையும் விடுவதா? இதை அடைவதற்கு ஏதேனும் குறுக்கு வழி உண்டா? பட்டினத்தாரின் பாடல் விளக்கத்தில் இதற்கான பதில் கிடைக்கும். தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியின் மூலம் இந்த பேச்சை உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-8779 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
சதமல்ல ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்றார் சதமல்ல ஊரும் சதம் அல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெற்றும் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டீர் சதமல்ல சதமல்ல யாரும் சதமல்ல நின் தாழ் சதம் கச்சியே கம்பனே நின் தாழ் சதம் கச்சியே கம்பனே கச்சியே கம்பனே தேசத்திலே ஊரும் சதமல்ல தேசத்திலே உற்றார் சதமல்ல தேசத்திலே உற்று பெற்ற பேரும் சதமல்ல தேசத்திலே பெண்டி சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல தேசத்திலே
பட்டினத்து சுவாமிகள் தான் வாழ்ந்த அந்த காவிரிப்பும் பட்டினத்தில் குபேரனாக வாழ்ந்தவர். அவரை பற்றி ஒரு கதை உண்டு. குபேரன் தான் மன்னர்களே பட்டினத்தாராக அவதரித்தார் என்கிற கதையும் உண்டு. எனவே குபேரனாக வாழ்ந்து கோடிக்கணக்கான செல்வங்களுக்கு அதிபதியாக இருந்தவர் ஒரே நாளில் தன்னுடைய அந்த குருபிரான் மருதவானிடம் பிரம்ம உபதேசம் பெற்ற அந்த நாள் அன்றே தன்னுடைய கஜானாவை திறந்து வைத்து ஊரை கொள்ளையிட செய்தார். கொள்ளை கொண்டு போங்கள் என்று தன்னுடைய கஜானாவை திறந்து கோடிக்கணக்கான செல்வங்களையும் துறந்தவர். துறந்து தான் வாழ்ந்த அந்த ஊரிலேயே கௌபீனதாரியாக துறவியாக வாழ்ந்தாரே, அதுதான் மிகப்பெரிய துறவு. அந்த துறவி உறவினர்களாலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, ஏன் உடன் பிறந்த தமைக்கியாலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவேதான் இப்படிப்பட்ட கோடீஸ்வர வீட்டிலே பிறந்த தம்பி, ஊரெல்லாம் மதித்து போற்ற வாழ்ந்த தம்பி, இப்படி ஓட்டாண்டியாக இந்த ஊரில் பிச்சை எடுத்து வாழ்வதா என்று தம்பி உயிரோடு வாழ்வதை விட இறந்து விடுவது மேல் என்று கருதிதான் நஞ்சு கலந்த அப்பத்தை தந்ததாகவும், இதெல்லாம் கதை என்றாலும் உண்மை என்று எனக்கு தெரியாது, கிடைக்கிற சான்றுகள். எனவே அந்த அப்பத்தை எடுத்து அவர்கள் அந்த வீட்டின் மேலேயே ஓட்டப்பும் வீட்டை சுடும் என்று போட்டதாகவும் வீடு எரிந்ததாகவும் இது கதை இருக்கிறது. ஒரு ஞானிய அப்பத்தை எல்லாம் போட வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை, நினைத்தாலே எரிந்துவிடும். அவருடைய சொல்லுக்கு சுடுகிற ஆற்றல் உண்டு என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலேயே முதல் முதல் சொன்னவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர். தீயினார் சுட்ட புல் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு. நாவிலிருந்து வருகிற ஒரு சொல்லுக்கு சுடுகிற ஆற்றல் உண்டு. மிக சாதாரண மனிதர்களுக்கு ஐம்புல வேட்கையில் அயர்ந்து போகிற மனிதர்களுடைய நாவிலே வருகிற ஒரு சொல்லே மற்றவரை சுடும் என்றால், ஞானியினுடைய சொல் அல்ல, ஒரு பார்வையே பட்ட மரம் துளிர்க்கும், துளிர்த்த மரம் பட்டு போகும், அது ஞான கணல். எனவேதான் இந்த வரலாற்றுக்குள்ளே சில உண்மைகள் பொதிந்திருக்கின்றன. வரலாற்றை வரலாறாகவும் பார்க்க வேண்டும், வரலாற்றுக்குள்ளே இருக்கிற உண்மையும் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. எனவே அந்த வகையில் காவிரிப்பம்பட்டினத்தில் தொடர்ந்து மிகப்பெரிய துறவியாக தாயுமானவர் போன்ற பெரிய ஞானிகளே போற்றுகிற அளவுக்கு உயர்ந்த செம்மாந்த வாழ்வை வாழ்ந்து துறவின் இலக்கணத்தில் நின்றவர் பட்டினத்து சுவாமிகள். வரலாற்றில் எங்களுடைய கணக்கில் இரண்டு பட்டினத்தார்கள் கிடைக்கிறார்கள். ஔவையார் மூன்று பேர் கிடைக்கிறார்கள். நக்கீரர் இருவர் கிடைக்கிறார். இப்படி தமிழ் இலக்கிய வரலாற்றில் இன்னும் சில சிக்கல்கள் அவிழ்க்கப்படாமல் இருக்கின்றன. பட்டினத்து சுவாமிகளை பொறுத்தவரை இரண்டு பட்டினத்தார். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பட்டினத்தார் வாழ்க்கையே வாழ்வாங்க வாழ வேண்டும், இயற்கையோடு வாழ வேண்டும், இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நம்பிக்கையை ஊட்டியவர். அவருடைய பாடல்கள் எல்லாம் நம்முடைய பதினோராம் திருமுறையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. தெய்வ திருமுறைகளை எல்லாம் 12 திருமுறைகளாக தொகுத்த பொழுது 9 திருமுறையும் 11 திருமுறையும் இன்னும் பல முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமலேயே இருக்கின்றன. அதிலே இருக்கிற நக்கீரர் எந்த நக்கீரர்? திருமுருகாற்று படைப்பாடி நக்கீரரா, இவர் வேறையா தெரியல. அல்லது சங்க காலத்தில் இருக்கிற நக்கீரரும் திருமுருகாற்றுப்படை நக்கீரரும் ஒருவரா? இன்னும் கூட அது அவிழ்க்கப்பட முடியவில்லை. எனவே 11 திருமுறையில் இருக்கக்கூடிய பட்டினத்து சுவாமிகளுடைய பாட்டு, அது பட்டினத்து அடிகள் என்று நாங்கள் சொல்கிறோம். அவர் 10 அல்லது 11 நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற கருத்து அவர் பாடியதாக நமக்கு கிடைப்பது 11 திருமுறையில் கோயில் நான்மணி மாலை 40 பாடல்கள். சிதம்பரத்தை பற்றி கோயில் என்று சொன்னாலே சைவர்களுக்கு சிதம்பரத்தை தான் குறிக்கும், வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கத்தை குறிக்கும். இந்த ரெண்டு தான். அதே மாதிரி தமிழ்ல பல மரபுகள் உண்டு. உரையாசிரியர் என்று சொன்னால் இளம்பூரரைத்தான் குறிக்கும், வேற யாரையும் குறிக்காது. உரையாசிரியர் இப்படி செப்பினார், உரையாசிரியர் இப்படி கூறியிருக்கிறார் என்று தமிழ்ல யாராவது எழுதினாங்கன்னா இளம்பூர்னர் சொன்னார் அர்த்தம். உச்சிமீர் புலவர்கள் லட்சணார்க்கினியர் சொன்னார் என்றோ, வடநூர் கடலை நிலை கண்டு உணர்ந்த சேனாவரையர் சொன்னார் என்றோ பொருள் அல்ல. அத போல கோயில் என்று யாராவது ஒரு சைவர் அறிஞர் குறிப்பிட்டால் அது சிதம்பரத்தை குறிப்பிடுகிறார். வைணவ ஆச்சாரியர்கள் யாராவது கோயில் என்றால் அது ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். இவை எல்லாம் மரபு வழி, அப்படி தமிழ நிறைய மரபுகள் உண்டு. எனவே கோயில் நான்மணி மாலை 40 பாடல் சிதம்பரத்தை பற்றியது. 2 திருக்கழுமல மும்மணி கோவை சிறுகாழியை பற்றி 12 பாடல். 3 திருவிடை மருதூர் மும்மணி கோவை, திருவிடை மருதூர்ல இருக்கிற இறைவனை பாடியது. 4 திருவேகம்பமுடையார் திருவந்தாதி, அது கச்சி காஞ்சிபுரத்தில் இருக்கிற இறைவனை பற்றி கட்டளை கலித்துறையிலே 100 பாடல்களிலே பாடியிருக்கிறார். 5வது திருவொற்றியூர் ஒருபா ஒருபது, திருவொற்றியூருக்கு இறைவனை பற்றி 10 ஆசிரியப்பாவிலே அந்தாரி அமைப்பிலே பாடியிருக்கிறார். இப்ப நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த 5ம் 11 திருமுறையிலே நமக்கு கிடைக்கும். இந்த 5 நூல்களையும் பாடிய பட்டினத்தடிகளுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன? இந்த 5 நூல்களில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் 2 செய்திதான். 1, உலக வாழ்க்கையில் செய்யத்தக்க கடமைகளை செம்மையாக செய்து உள்ளத்தில் மட்டும் கடவுளின் நினைவை கொண்டால் போதும். ஆனா இப்ப எங்க இருக்குது இன்றைக்கு இருக்கிற ஆன்மீகத்துல கடமைகளை எல்லாம் செய்ய தேவையில்லை, கடமைகளை விட்டுட்டு வெறும் ராமா கோவிந்தா பஜனை பண்ணா போதும் என்கிற ஒரு சமூக அமைப்பு இன்றைக்கு உருவாகி விட்டது. அந்த இறைவன் எந்த இறைவனும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பகவத்கீதையினுடைய சாரமே காலிய காரியங்களை செய், கடமை ஆற்று, பலனை எதிர்பார்க்காதே என்பதுதான். ஆனால் இதுக்கு நேர்மாறான கருத்து தெய்வப்புலவர் சொல்கிறார், காரியங்களை செய், கடமை ஆற்று, அந்த காரியத்துக்குரிய பலனை எதிர்பார் என்பது திருவள்ளூருடைய சட்டம். நான் அந்த இப்ப சர்ச்சைக்குள்ள போகல. பகவத்கீதை சொன்னது சரியா, திருவள்ளுவர் சொல்வது சரியா, எது இந்த நாட்டுக்கு உடன்பாடு என்பது அது வேற ஒரு தனியான ஒரு பேச்சு வச்சுக்கணும். நான் இப்ப அந்த சிக்கலுக்குள் செல்லவில்லை. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் தெய்வப்புலவர்? தெய்வந்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வமே எதிர்க்கே வந்து நின்று தடுத்தாலும் உன் மெய்யை வருத்துகிற அளவுக்கு உனக்குரிய ஊதியத்தை இந்த இயற்கை தந்தே தீரும். அது அந்த ஆண்டவனாலும் தடுக்க முடியாது. ஆனா அதுக்கு நேர்மான கருத்து பகவத்கீதை. இது நீ எதையும் எதிர்பார்க்காதே, என்னையே சரணடைந்து விடு அர்ஜுனா, என்னையே நீ நம்பு, நானே முழுமுதற் பொருள், எதையும் எதிர்பார்க்காதே. இப்பொழுது எது சரி, எதை பின்பற்றுவது, அது தனி ஒரு ஆராய்ச்சி வச்சுக்கணும். இப்ப பட்டினத்தாருக்கு போயிடுவார், அந்த ஆராய்ச்சிக்கு நான் போகல. எனவே இந்த பட்டினத்தடிகளுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கையில் செய்யத்தக்க கடமைகளை செம்மையாக செய்து உள்ளத்தில் மட்டும் கடவுளின் நினைவை கொண்டால் போதும். 2வது செய்தி, இல்வாழ்க்கையில் மனைவி மக்களோடு இன்பமாக வாழும் வாழ்க்கையையும் இழக்க வேண்டாம், இறந்த பெறும் முக்தியையும் இழக்க வேண்டாம் என்று தன்னம்பிக்கையோடு கூறுகிறார். இந்த 11 திருமுறையில் இருக்கிற பட்டினத்தடிகளுடைய இந்த 5 நூல்களுடைய செய்தி, வாழுகிற காலத்தில் மனைவி மக்களோடு வாழலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, வாழ்ந்து கொண்டே முக்தியை பெற முடியும் என்று இந்த பட்டினத்தடிகள் சொல்கிறார். நான் சொல்கிறேன், 1ம் பட்டினத்தடிகள், 10ம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பட்டினத்தடிகள், இந்த 5 நூல்களை பாடிய பட்டினத்தடிகள், 11ம் திருமுறையிலே சேர்த்திருக்கிற பாடலை பாடிய பட்டினத்தடிகள். ஆனா இப்ப என்ன இந்த செய்தி சொல்லுகிற பொழுது பல பேருக்கு என்ன சிக்கல், அது என்ன சார் அது? ஏன்னா இப்ப நான் நிறைய இளைஞர்களை பார்க்கிறேன், நிறைய பேர் இப்ப யோகம்லாம் சொல்லித்தராங்க, டிவியில எல்லாம் பாக்குறேன், அவங்க பேம்ப்ளெட் படிக்கிற அறிக்கையெல்லாம் எல்லாருமே என்ன தெளிவா இருக்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை, பிரம்மச்சரியம் காக்கணும், பிரம்மச்சரியமா இருந்து 18 இருந்து கீழிருந்து ஏதோ மேல மின்சாரம் ஓடுது, சிவப்பா ஓடுது, பச்சையா ஓடுது, தலைப்புறம் வெடிக்குது, ஒளி வருது. பிரம்மச்சரியா இருந்துதான் யோகம் பண்ணணும், ஆறு ஆதாரம் பண்ணணும், அப்பதான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு எல்லாம் உலகமே அப்படித்தான் இருக்குது. கிச்சிம்பாதம் போன்ற புத்தக நூறு கண்காட்சி போனா கிட்டத்தட்ட ஒரு நூறு புத்தகம் அப்படி இருக்கு. இந்த நூறு புத்தகத்தை எழுதினவங்களும் இன்னும் இருந்து இந்த யோகம் எல்லாம் பண்ணி ஆறு ஆதாரத்தை கடந்து மேல போய் அந்த ஜோதியை பார்த்த மாதிரியே எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது தெரியுது, இவர் ஒருத்தரும் எந்த ஆதாரத்தையும் பார்க்கல, எந்த ஜோதியும் பார்க்கல என்பது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ் சித்தர்களை பொறுத்தவரை, சித்தர்களுக்கெல்லாம் ஆதி பிதாவாக இருந்த குருபரனாக, குரு பிதாவாக, குமர குருவாக, குருநாதனாக விளங்கிய முருகப்பெருமான் தொடங்கி, அவருடைய சீடர் அகத்தியர் தொடங்கி, கடைசியாக வாழ்ந்த வள்ளற் பெருமான் வரை வாழ்ந்த பெருமக்கள் யாரும் இந்த யோகத்தை எல்லாம் சொல்லல. ஏன்னா உண்மை பொருளை உள்ள பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் பார்க்காம ரீல் விடுறாங்க. ஒருத்தன் முதல்ல எழுதினான், ஏட்ட எழுதின ஏட்ட கெடுத்தான், அதுக்கப்புறம் எல்லாம் காப்பி தான், அடி முழுக்க ஒன் பை ஒன் டேபிள்ல உட்காந்து எழுதி இன்னைக்கு நூற்றுக்கணக்கான புத்தகம் வச்சு படம் போட்டு இளைஞர்களை கெடுத்துட்டு இருக்காங்க. என்னுடைய வருத்தம் அதுதான், யாரோ எழுதுனா அதுக்குரிய பாவம் அவங்கள போய் சேருது. அவரவர் விதி வழி அடைய நின்றனர் நம்மாழ்வார் திருவாய்மொழி. அதனால அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா இளைஞர்கள் பாவம் இதை படிச்சுட்டு அவன் இன்னும் தப்பு தப்பால கட்டிருக்கா. பிரம்மச்சரியம் என்பது திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதல்ல, பிரம்மத்தை தனக்குள்ளே அறிந்து கொள்வது. ஒன்ஸ் யூ நோ பிரம்மா இட்செல்ஃப், அப்பதான் அவருக்கு பிராமணம்னு பேரு. பிறப்பினால் வருவதல்ல பிராமணத்துவம், தகுதியால், சிறப்பால், முயற்சியால், உழைப்பால் அடையத்தக்கது. ஒரு மெய் குரு பெருமானுடைய கையகத்ததாகி மனம் மொழி மெய் என்ற மூன்றையும் தத்தம் செய்து குரு அருட்கதி எனவே மாளணும், இறக்கணும். அந்த திருவடி கீழ் இறந்து குருனுடைய இரக்கத்தால், தயவால், பேர் இரக்கத்தால், பெரும் கருணையால் பெறுவது. தனக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தை அவர் காட்டி கொடுக்கணும். பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் தான் பிராமணன். பிரம்மத்தை அறிந்து கொண்டு நாளும் தனக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தை கண்டு கண்டு வழிபாடு செய்கிறவன் தான் பிரம்மச்சாரி. பாதையை சார்ந்து போனால் பாதசாரி, பிரம்மத்தை சார்ந்து நாள் தூரம் வாழ்ந்தால் பிரம்மச்சாரி. திருமணம் பண்ணிக்காம இருக்கிறது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இவையெல்லாம் உடல் ஒழுக்கங்கள், இறைவன் உயிர் ஒழுக்கம். உயிராக உங்களுக்குள்ளே அறிவாக ஜோதியாக இருப்பவன் அந்த பரம்பொருள். எனவே தான் பிரம்மச்சாரி பிராமணன் தவறா புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இந்த திருமணத்துக்கும் வாழ்க்கையும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் உயிர் உடம்பெடுத்து பிறக்கிற பொழுதே உங்களுக்கு இந்த பிறப்பில் என்ன கடமை என்று விதிக்கப்பட்டு விட்டது. அந்த கடமையை உணர்ந்து கொண்டு இந்த பிறவிக்குள் அந்த கடமையை முடித்து விட்டு செல்வதுதான் அறிவுடைமையே தவிர, கடமையிலிருந்து இப்பொழுது தப்பித்துக் கொண்டால் இதற்காக நீங்கள் நூறு விரைவு எடுக்க வேண்டி வரும். இப்படித்தான் எல்லா ஞான நூல்களும் சொல்லி இருக்கின்றன. நான் புரிந்து கொண்டவரை பரவே என்ன, இப்ப இருக்கிற பல பெரியவர்கள் வேற மாதிரி புரிந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் இங்கேயே நீங்கள் விட்டு விடலாம். அடுத்து இப்ப நம்ம இரண்டாவது பட்டினத்தாருக்கு வரலாம். நாம் இன்றைக்கு பேச போகிற பட்டினத்தார் இரண்டாவது பட்டினத்தார். சித்தர் பாடல்களில் பெரிய ஞானக்கோவை என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 18 சித்தர் பாடல் தொகுதி என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த நூலில் இருக்கிற பட்டினத்து சுவாமிகளை பற்றித்தான் நாம் பேச போறோம். இந்த இவருக்கு பட்டினத்து பிள்ளையார் என்று ஒரு பெயரும் உண்டு. அந்த மரபுல காவிரிப்பட்டினம், கும்பகோணம், பெரும்பாலும் தஞ்சாவூர் வரைக்கும் இவர்கள் எல்லாம் பணம் மிகுதியா இருக்க செல்வந்தர்களுக்கு செட்டியார்னு பெயர் போட்டுக்கிட்டாங்க. செட்டியார்னா அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் மரபல்ல, இவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள், குபேரர்கள் மாதிரி வாழ்ந்ததுனாலே அது அந்த செல்வத்தை செழுமையை குறிப்பதற்காக அந்த பட்ட பேர் அவர்களுக்கு உண்டு. இன்னும் கூட சில பிள்ளைமார்களுக்கு எல்லாம் கும்பகோணம் போனீங்கன்னா அவங்க செட்டியார் பட்டம் போட்டிருப்பாங்க. இப்ப ஏசி சிதம்பரநாயகம் செட்டியார் அப்படிதான், அவரு இந்த நகரத்தார் அல்ல, ஆனா பேர் ஏசி சிதம்பரநாயகம் செட்டியார். அவர் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா பிள்ளைமார். அந்த மாதிரி பட்டினத்து பிள்ளைன்னு இவருக்கு டாக்குமெண்ட்ல இருக்கு. பட்டினத்து பிள்ளை 14 அல்லது 15 நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர். இவருடைய ஒட்டுமொத்த பாடல்களை எடுத்துக்கொண்டால், சுருக்கமாக சொல்வதென்றால், இவருடைய பாடல்கள் மிக எளிமையானவை, பேச்சு வழக்கு கொண்டவை. பல சொற்கள் பாமர மக்கள் பேச்சு தமிழை பயன்படுத்துகிற சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். உணர்ச்சி மிகுந்தவை, கடுமையான துறவரம் மேற்கொண்ட ஒரு துறவி. அதனாலே பல இடங்களிலே துறவு மேற்கொள்வதற்காக உலக ஆசாபாசங்களை கடுமையாக சாடியிருக்கிறார். சில நேரங்கள் நாம இந்த அவையில கூட சொல்ல முடியாத அளவுக்கு பாடல்ல கடுமையா இந்த வாழ்க்கையை அவர் சாடியிருக்கிறார். இல்வாழ்க்கையை பழித்தும் உலக வாழ்க்கை வெறுத்தும் நிரம்ப இடங்களில் பாடியிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் துறந்த இந்த துறவி தன் தாயின் மேல இருக்கிற பற்றை மட்டும் துறக்காத துறவியாக வாழ்ந்திருக்கிறார். தாயின் மேல பேரீடுபாடு கொண்டவராக இருக்கிறார். இவருடைய சீடர் துளு நாட்டுக்கு அரசராக விளங்கிய, நீங்க இப்ப கூட பாக்கலாம், தொண்டை மண்டல துளுவ வேளாளர் எங்கிருந்து வந்த அங்கிருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. துளு நாட்டுக்கு அரசராக விளங்கிய பத்ரகரியார் இவருக்கு சீடராக வாய்க்கிறார். பத்ரகரியாருடைய புலம்பல் என்று ஒரு சிறு பகுதி பட்டினத்து சுவாமியுடைய பாடலுக்கு அப்புறமே வரும், பெரிய ஞானக்கோவையில. எனவே இவருடைய பாடல்களை எடுத்துக்கொண்டால் 15 நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த பட்டினத்து பிள்ளையுடைய பாடல்கள் எளிமையானவை, பேச்சு வழக்கு மிகுதியாக உடையவை, உணர்ச்சி மிகுந்தவை, கடுமையான துறவரத்தை சொல்பவை, இல்வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் பழித்தும் இழித்தும் பேசியவை, தாயிடம் பேரன்பு கொண்டவர். இவருடைய பெருமையை பற்றி பத்திரிகையார் பாடல்களிலிருந்தும் சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர்தான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நம்முடைய பட்டினத்து சுவாமிகள். இவரை பற்றி இந்த வரலாறுக்குள்ள இப்ப நான் போக வேண்டாம் நினைக்கிறேன், ஏன்னா அது காலத்தை எழுத்துரும். கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காரியம்பட்டத்தில் பிறந்தார், பெரிய பணக்காரர் இருந்தார். அப்பா பேர் சிவநேசன் செட்டியார், அம்மா பேர் ஞானகலை. பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கா இருக்கும், சிவநேசன் ஞானகலை. இவருக்கு இயற்பெயரிலே பிறந்த பேர் சுவேதாரண்யர். சுவேதம் என்றால் வெண்மை என்று பொருள், ஞானத்துக்கு வெண்மை தான். எனவே குபேரன் தான் இங்க வந்து பிறந்தான். நிறைய புராண கதை வரை பற்றி நிறைய இருக்கு, அது இப்ப இந்த கதைக்குள்ள நான் போகல. சிவபெருமான் உமாதேவியோட விநாயகரும் விசவகங்கள் சூழ இப்படி உலகத்திலாம் சுத்தி வந்தாராம். வர்ற பொழுது திருக்கையில இருந்து கேதாரம் தொடங்கி பசுபதி சுரம், காசி, திருப்பருப்பதம், திருக்காலத்தி, திருவாலங்காடு, திருக்காஞ்சி, திருவதிகை, சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், திருவன்காடு, காவிரி பூம்புட்டன வந்த உடனேயே அங்க குபேரம் எண்ணத்துக்கு ஏற்ப இறைவன் அங்க இருந்து குபேரன் அங்க மனிதராக பிறந்து மீண்டும் இறைவனாலே ஆட்கொள்ள பெற்று எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்து ஆட்கொண்டது போல இவர் இறைவனாலே மருதவானராக வந்து ஆட்கொண்டதாக இவையெல்லாம் வரலாறு. இப்ப நம்ம வரலாறை தெரிந்து கொள்வதனால எந்தவித பலனும் வரப்போவதில்லை. இது ஒரு வரலாறு, அவ்வளவுதான். இந்த வரலாற்றை தாண்டி இவருடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த பாடிய பாடலுக்குள்ளே என்ன செய்திருக்கிறது என்பதுலதான் நான் முக்கியத்துவம் தரலாம் என்று நான் நினைக்கிறேன். இவருக்கு சங்கமர் என்கிற சேந்தனார் பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். இவர்கிட்ட பொக்கிசாதிபதி, அவங்க பழைய கால தமிழ்ல சொல்றாங்க, அவர்கிட்ட தான் சொல்றார். ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் சூறையாட முடி கட்டளையிட்டுட்டார், திறந்து விட்டவர் அவர் தான். இவர் துறவியான பிற்பாடு இவரை பற்றி இந்த வரலாற்றில் ஒரே ஒரு செய்தி, இவர் துறவி ஆயிட்டார், எல்லா கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டார். மன்னன் இவரை தேடி வருகிறார், சோழ பேரரசர் வந்து இவர் துறவியா உட்கார்ந்துருக்காரு கோயில்ல. இப்ப மன்னன் கேக்குறான், என்ன இப்படி கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டீங்களே, ஏன் என்ன இதுல சுகத்தை கண்டீங்க? மன்னன் தேடி வருவாரா? வருவார். கண்ணகி சிலப்பதி காலத்துல போய் கேக்கலீங்களா? கண்ணகியை பற்றி பேசக்கூடாது. அவரு சிலப்பதிகாரத்துல கண்ணகி ஒரு மன்னன் முன்னாடி சென்று வேற்று நாட்டு மன்னன், அவர் சோழ நாட்டுல பிறந்த பேரரசி, பாண்டிய நாட்டுல போய் மன்னன் முன்னாடியே தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று கேட்கிற ஒரு மன்னன் முன்னாடி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அறிவு அறை போகிய புறையறு நெஞ்சத்து இறை முறை பிழைத்தோன் வாயிலோ ஏன் கேட்கிற. ஏன் கேட்க முடிஞ்சது என்றால், பழங்காலத்துல சங்ககாலம் தொடங்கி பட்டினத்தார் காலம் வரை பணக்காரர்கள் எல்லாம் நெருக்கமாக இருந்தார்கள். இவர்கள் வணிகர்கள், மிகப்பெரிய கப்பல் கட்டி வாணிகம் செய்தவர்கள். இவர்கள் தான் அயல் நாட்டிலிருந்து, அயல் நாட்டு இன்னைக்கு ஃபாரின் மோகம் எப்படி இருக்கும் அன்னைக்கும் அப்படித்தான். இன்னைக்கு வெளிநாட்டு பொருள் மேல எவ்வளவு மோகம் இருக்கும் அன்னைக்கு இவங்க தானே கொண்டாந்து கொடுக்கறாங்க. பட்டினத்தார்ல இருந்து மாசாத்தூர் மாநாய்கன் இப்ப நேரா யாருகிட்ட போகும்? அன்னைக்கு இருக்கிற ஆட்சி தலைவர்கிட்ட தான் போகும். இன்னைக்கும் குடியரசு நாள் 26ஆம் தேதி வரப்போகுது, கவர்னர் மாளிகையில பெரிய டீ பார்ட்டி வைக்க போறாரு. யாரு உங்களை என்னைய கூட போறாரு? யாரு இன்னைக்கு பெரிய பணக்காரரா கோடீஸ்வரர், அவ்வளவுதான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் கண்டை. அதனால அந்த மாதிரி தொடர்பு இருப்பதனாலதான் கண்ணகி நேரா, நீ எங்க வீட்டுல வந்து இருந்த மன்னன் தானே, என் தந்தையிடம் பொருள் பெற்றவன் தானே, எத்தனை விழாக்கள் நீ நானும் சமமாக இருந்திருக்கிறோம், அப்படி இருந்தமா கோவலனை உனக்கு தெரியவில்லை, தேரா மன்னா என்று நேருக்கு நேரம் முகத்துக்கு நேரம் கேட்க முடிந்தது அந்த கண்ணகியால். நீங்களும் நான் எல்லாம் கேட்க முடியாது. இப்படி பட்டினத்தார் ஆயிட்டாரவனே மன்னன் ஓடி வருகிறான். ஐயோ ஐயோ, இவரு போயிட்டாருனா ஆண்டுதோறும் ஒவ்வொரு தீபாவளி பொங்கலுக்கு வந்து சேராதே, கிப்ட் வரும் இல்ல, கோடீஸ்வரர் இல்ல, வந்து கேட்கிறான். நீங்க துறவியா இருந்தா வரமாட்டேன் நிச்சயமா, இதெல்லாம் சந்தேகமே பட வேண்டாம். என்ன சுகத்தை கண்டீர்கள்? அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரே ஒரு வரி தான் சொன்னார், ஒரே ஒரு வரி தான். அதிகமா சொல்லு, நீர் நிற்க யாம் இருக்க, நீர் நிற்க நாம் இருக்க, முடிஞ்சு போச்சு. அதுல எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ பேரரசனாக இருக்கா, இருந்தாலும் என் முன்னால் வந்து பவ்யமாக கையை கட்டி கொண்டு பயந்து கேட்கிறாயே, நீ இவ்வளவு சொத்துக்கள் இருந்து நாட்டுக்கு தலைவனாக இருந்தாலும் அந்த அச்சம் இடம் இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் திறந்து விட்டேன், எனக்கு அச்சம் இல்லை. துறவுல இருக்கிறது பெரிய விஷயம் அதுதான். ஆனா அதுதான் கஷ்டமா இருக்கு, துறக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. அதுக்கு அடுத்த செய்திக்கு நாம் வருவோம். பாட்டுக்குள்ள ஒண்ணு போகலாம், இப்ப இந்த வரலாற்றுக்குள்ள நான் அதோட நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து மீண்டும் துறவியானாரு, தொழுநாட்டுக்கெல்லாம் போனாரு, பல நாடுகளை சுத்தினாரு, பத்திரகிரியார் அங்க கழுவேற்ற போனாரு, மாலை வாங்க போனாரு, அப்புறம் கழுமுறை எரிஞ்சது, மீண்டும் வந்தார் திருவுடை மருதூர்ல. ரெண்டு பேரும் எதிர்க்க எதிர்க்க உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் அங்க அவருக்கு திருவுடை மருதூர்ல பத்திரகிரியாருக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு, இவருக்கு மோட்சம் கிடைக்காம மீண்டும் ஒரு தலையாத்திரை தொடங்கி கடைசியா திருவொற்றியூர் வந்து திருவொற்றியூர்ல அவருக்கு மோட்சம் கிடைச்சது. அவர் சமாதி கிடைக்கல. இப்ப பட்டினத்து சுவாமிகள் சமாதி எங்க இருக்குது? திருவொற்றியூர்ல இருக்கு. பட்டினத்து சுவாமிகளுடைய சமாதி திருவொற்றியூர்ல இருக்கு, ஆனால் உடல் இல்ல. அது அப்படியே லிங்கமா மாறி விட்டதாகத்தான் நமக்கு வரல. அப்படியே கலந்துற ஸ்தூல தேகத்தோட மறைஞ்சிட்டார். ஆனா ஒரு லிங்கமா மாறிடுச்சு, நாம வச்சு ஒரு லிங்கம் வச்சிருக்கிறோம். ஸ்தூலம் விழல, கீழல வள்ளலாருக்கு விழல. ஞானிகளுக்கு பெருமாள் நம்ம வரலாற்றுல ஞான சம்பந்தர் ஸ்தூலம் விழல, திருமணத்துக்கு வந்தவங்களோட ஜோதியில கலந்துட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஸ்தூல தேகத்தோட கைலாயத்துக்கு போயிட்டார், இறைவனை விளையாட அனுப்பிச்சிட்டார். மாணிக்க வாசகர் ஸ்தூலம் கீழே விழல, சிதம்பரத்துல தில்லை என்பதில நேரடியா இறைவனோட அப்படியே போய் கலந்துட்டார். திருவாசகத்துக்கு பொருள் இதுதான். ஐயா சொல்ற மாதிரி வைணவத்துல ஆண்டாள் கல்யாணம் பேச வந்தவன் கல்யாணத்தை வந்து ஸ்ரீரங்கம் கோயில்ல அப்படியே ஜோதியில கலந்துட்டார். நாவுக்கரசருக்கு என்னுடைய கருத்துப்படி எப்பொழுது அவர் கையிலே நோக்கி போகிற பொழுது இறைவன் காட்சியை பெற்ற பொழுது ஸ்தூலம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற தேகத்தை ஏன்னா அங்கேயே போய் அந்த தேகம் நீங்க திருவையாறு குளத்துல எழுதுனா கைலாயம் எங்க இருக்கு, திருவையாறு எங்க இருக்கு. இப்படி இங்க எழுந்திருத்து கண்டேன் கண்டறியாதன கண்டேன் மடப்பிடியோட கடிரோட கண்டேன் பாடுகிற பாட்டு இருக்கு, தேகம் மாறி போச்சு. அதுக்கப்புறம் தான் அநேகமா அவருடைய கடைசி காலகட்டம் இதுல இருந்திருக்கணும். ஒன்பது வாசல் ஒக்க அடைக்கும் போது புண்ணியா உன்னை நான் உணர மாட்டேன், அந்த நேரம் ஒண்ணு வருமே ஒன்பது வாசலும் அடைச்சு போகுமே. அப்ப அந்த ஒரு வாசல் வழியாக என் உயிர் வெளியே போனால் தான் நான் மோட்சத்துக்கு வர முடியும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒன்பது வாசல்ல எல்லாருக்கும் கீழே இருக்கிற வாசல் வழியா போயிடும். 99.9% விழுக்காட்டு கீழே இருக்கிற ரெண்டு வாசல் வழியா போயிடும். அது நம்ம கீழே நரகத்துக்கு போறோம்னு அர்த்தம். யாரும் நீங்க தப்பா நினைக்கூடாது, சில உண்மைகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உடன்பாடா இருந்தா எடுத்துக்கொள்ள, இல்லைன்னா விட்டுடுங்க, என் மேல கோபப்படாதீங்க. நான் படித்த நூல் எனக்கு சொன்னது, உங்களுடைய நினைவு தொப்புளுக்கு கீழே ஒருவர் வாழ்கிறார் என்றால் நரகம், தொப்புளுக்கு மேல வாழ்கிறார் என்றால் அதுதான் பூலோகம், கழுத்துக்கு மேல வாழ்ந்தா தேவலோகம். சொர்க்கம், சொர்க்கம் பூலோகம் நரகம் மூன்றும் உங்களிடத்திலே வைத்து படைக்க பெற்றிருக்கிறது. நீங்கள் எங்கே வாழ்கிறீர்கள் நீங்களே முடிவு பண்ணிடலாம். சொர்க்க நரகத்துல வெளியெல்லாம் போய் சாந்தெல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் தேட வேணாம். நீங்க வாழ்கிற உடம்பு, நீங்க வாழ்கிற உணர்வு, நீங்க வாழ்கிற நினைவு எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுதே இந்த சமயத்திலே நீங்க யாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் வேற ஒரு ஆள் சித்திரகுப்தன், சித்திரகுப்தன் நீங்களாச்சு, நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. அப்படி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கெல்லாம் இந்த கீழே இருக்கிற ரெண்டு வாசல் வழியா உயிர் போகும், நரகத்துக்கு போறோம்னு அர்த்தம். பெரியவங்க இந்த ஒன்பது வாசலை தாண்டி மேலே தலையிலே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வாசல், அதுதான் இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கிற வாசல். அந்த வாசல் வழியாக உயிர் பிரிகிற பொழுது அது அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். அப்போதான் பாடுறார் அவர், புண்ணியா உன்னை நான் உணர மாட்டேன், பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. எனவே இறுதியாக அவருடைய ஸ்தூல தேகம் அங்கே மறைந்திருக்க வேண்டும் என்ற கருத்து. பட்டினத்து சுவாமிகளுக்கும் தேகம் விழல, அப்படியே அந்த மாணக்கர்கள் விளையாடுகிற பொழுது சாலையை கவுக்கிற பொழுது தேகம் சிவலிங்கமாக மாறிவிட்டதாக நம்ம கிடைத்த வரலாறு. அதைத்தான் இப்ப நீங்க கோயில் பட்டினத்தார் கோயில், அதுக்கு இந்த கோயிலை பத்தி இப்ப பேசுற பொழுது எனக்கு வேகம் வருது, அதனால இப்ப நான் அடக்கிக்கிட்டேன். ஏன்னா அந்த கோயில கிட்டத்தட்ட 30 வருஷமா போய் பார்த்தேன். இதுவே ஒரு 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த திருக்கோயிலுக்கு போனா திருவொற்றியூர்ல கடற்கரை தெரியும், கடல் தெரியும், அற்புதமான கோயில். 1 கிலோமீட்டர் மணல் இந்த பக்கம் இந்த பக்கமும், அப்படியே மணல் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வெறும் தென்னை மரங்கள். ஆனால் இன்னைக்கு உள்ள கால் வைக்க முடியல, கோயிலே இல்லை. நாம் தமிழ்நாடு, இந்த நாட்டில் இவர்களெல்லாம் பிறந்ததே 1000 தான் பேசுறாங்க, என்ன இருந்து என்ன பலன்? ஒரு ஞானியினுடைய சமாதியை கூட நம்மளாலே காப்பாற்ற முடியாது. யாரோ புண்ணியமா எழுதி வச்சிருப்போம் சொத்து, இன்னைக்கு எல்லாம் உள்ள ஆக்கிரமிச்சாச்சு, கம்ப்ளீட் க்ளோஸ், உள்ள கால் வைக்க முடியல. அதுக்கு மேல உள்ள போகக்கூடாது, சந்தேகமா இருந்தா இப்ப யாராவது போயிட்டு வாங்க, துணையோட போயிட்டு வாங்க, பாதுகாப்பா போயிட்டு வாங்க, அவ்வளவு சிக்கல் இருக்காங்க. அங்க பட்டினத்தாளர்களுக்கு பேச போனா கல் அடி வாங்கிட்டு தான் வந்தேன், அவ்வளவு கல் விழுது வருது உள்ள, பேசவே முடியல. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த முன்னாடி கொஞ்சம் இடத்துல ஒரு மேடையை போட்டாங்க, யாரும் எதையும் கேட்க தயாரா இல்ல, எல்லாம் ஃபுல்லா தான் நிக்கிறாங்க அங்க, ஃபுல் உள்ள ஒரு 1000 குடிசை வந்தாச்சு ஒரு ஞானிக்கு. சரி, அதுக்கு மேல நம்ம உள்ள போகணும். அப்ப பட்டினத்து சுவாமியுடைய எவ்வளவுதான் ஒரு சித்தராக இருந்தாலும் இறைவன் மேலையும் சில பாடல்களை பாடியிருக்கிறார். அதுல ஒரு நல்ல பாட்டு, காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையின் முன்னே பாலுன் கடைவாய்படும் முன்னே மேல் விழுந்து உற்றார் அழு முன்னே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறு. இதெல்லாம் நடக்க போகுது. பட்டினத்தார் பல இடங்களில் சொல்றார், செத்த பிணத்தை சுற்றி இனி சாம்பணங்கள் கத்துகின்றன என்றார். கணக்கென்ன காலத்தியானேன்னு கேட்கிறார். ஆனால் ஒரு நாளாவது ஒரு நிமிடமாவது இதெல்லாம் நமக்கு நடக்க போவதேன்னு யாரையும் நினைத்திருக்கிறார்களா? நினைப்பதற்காவது நமக்கு நேரம் இருக்கிறதா? நாம எல்லாம் மத்தவங்களுக்குன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்நாள் பூரா. எங்கே நம்ம இடர்படுகிறோம், சிக்கல் வருகிறது, மனித ஏன் இந்த நூல்கள் எல்லாம் வெற்றி பெறவில்லை என்றால் இது எதுவுமே நமக்கு இல்லைன்னு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். பூஜைக்கு முட்டோம், வருஷத்துக்கு ஒரு தூரம் ஆயுத பூஜைக்கு எடுத்து பொட்டு வச்சுட்டு அதோட மூடி வச்சிட வேண்டியது. அப்புறம் பெரியவங்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க, சின்னவங்க யாரும் இதை படிக்க கூடாது. ஏன் படிச்ச துறவி ஆயிட்டாருன்னு அதனால இது யாரும் படிக்கூடாதுன்னு மறைச்சி மறைச்சி வைக்கிறார். அவர் தாத்தா என்ன சொல்றாரு, 60 வயசுக்கு மேலதான் படிக்கணும்னு. 60 வயசுக்கு மேலதான் இவர் கண்ணே தெரியாது, எங்க படிக்க போறாரு இவரு. அப்புறம் 60 வயசுக்கு மேல பேரன் வந்துறாரு, பேச்சு வந்துறாரு, கொள்ளு பேத்தி கல்யாணம் பண்ணணும் இது பண்ணணும். அவர் 24 அந்த வேலையே சரியா இருக்குது, இவர் எங்க அதை படிக்க போறாரு? கடைசி வரைக்கும் அதை படிக்காமலேயே அந்த புத்தகம் எழுதுற போகுது. அதுதான் பட்டினத்தார் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நேரம் வரும், காலன் வரும் முன்னே, கண் பஞ்சடையும் முன்னே, பாலும் கடைவாய் படும் முன்னே, உன்னை கொண்டு போய் ஊரார் சுடும் முன்னே, மேல் விழுந்தே உற்றார் அழும் முன்னே. குற்றாலத்தானை கூறு, குற்றாலத்தானை கூறுனா, நீங்க பொதுவா நீங்க எந்த தெய்வத்தை மனதில் நினைக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை மனதில வைத்து நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அதுக்கு பொருள். அது நீங்க வந்து எந்த தெய்வத்தினாலும் வச்சுக்கலாம், இந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வம் தான் என்பது இல்லை. ஏன்னா என்னுடைய கருத்துப்படி வெளியே வைத்திருக்கிற எல்லா தெய்வங்களும் நாம் வைத்த தெய்வங்கள். நான் இப்ப பேசுவது பட்டினத்தார் மட்டும் இல்ல, பட்டினத்தார் எந்த சித்தர் மரபை வந்தாரோ இந்த சித்த நூல்கள் கருத்தினுடைய கருத்தை வைத்துக் கொண்டு என் கருத்தை சொல்லுகிறேன். சில நேரத்தில் பெரியவங்களுக்கு உடன்பாடு எல்லாம் இருந்தா தப்பா நினைக்காதீங்க, பொறுத்துக் கொள்ளுங்கள், விட்டுடுங்க. இந்த வெளியில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் நாம் உருவாக்கிய தெய்வங்கள், நாம் வைத்த சிலைகள், நாம் வரைந்த ஓவியங்கள். யாரும் செவருமான கண்ணால பாக்கல, யாரும் திருமால ஆதிசேஷன் மேல படுத்திருந்து யாரும் கண்ணால பாக்கல. கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்ட, பார்த்தவங்க திரும்பி வரமாட்டாங்க. இதையெல்லாம் நம்ம கற்பனையில ஓ இப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு வச்சிருக்கிறோம். இருந்தாலும் நாம ஏன் இதை வச்சிருக்கிறோம் என்றால், நீங்க இங்க வந்து உங்களை மனமுருகி சித்தி புத்தி விநாயகர் வணங்குகிற பொழுது உண்மையிலேயே உங்களுக்கு உருக்கம் வருமானால், இந்த சிலையில உங்களுக்கு நம்பிக்கை வருமானால், சிலையிலிருந்து உங்களுக்கு ஒண்ணும் வராது, நீங்க உருகுகிற பொழுது கண்ணை மூடுகிற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பொருள் விழிப்படைந்தது. அதுக்கு இது ஒரு கருவி. இதை நீங்க வீட்டுல உட்காந்து கூட செய்யலாம், உங்களுக்கு வீட்டிலேயே இந்த மனநிலை ஒருமைப்பாடு வரும். உங்களுக்கு விருப்பமான ஒரு தெய்வ படத்தை வச்சு நீங்க உருக ஆரம்பித்தால், நினைவு உருக உருக உங்களுக்குள்ளே இருக்கிற பொருள் விழிப்படைந்துடும். அந்த செம்பொருள் மெய்ப்பொருள் உங்களுக்குள்ளதான் இருக்கு, வெளியே இல்ல. அது அதெல்லாம் பட்டினத்தார் இப்ப சொல்றேன், அந்த பாட்டை நான் சொல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் ஒன்று வரும், அது பார்த்தால் தான் பிரம்மோபதேசம் பேர் இருக்கு, பிரம்மமாக இருக்கிற பொருள். திருவள்ளுவர் தெளிவா சொல்றார், பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு காண்பதுன்ற, உனக்குள்ளே இருக்கிற செம்பொருளை நீ கண்டால் தான் பிறவி ஒழியும். ஆனா இப்ப இவங்க எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல, கேட்கறதுன்னு வச்சிருக்காங்களே, என்ன காதல ஒரு மந்திரம் சொல்லிட்டா இவர் மந்திரத்தை 1000 முறை ஓம் நமகம் சொல்லிட்டுமே, அதனால என்ன பலன் வந்துடும்? டேப் ரெக்கார்டு கொண்டு பதிவு பண்ணிட்டு பட்டணம் போட்டா ஒரு நாளைக்கு 2-10 லட்சம் முறை சொல்ல போகுது, அதனால டேப் ரெக்கார்டு சொர்க்கத்துக்கு போகுமா? ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஒரு டேப் ரெக்கார்டுல பதிவு பண்ணிடுவோம். ஏ சைடு பூரா பாத்தீங்கன்னா 1 லட்சம், பி சைடு 1 லட்சம், ஒரு நாளைக்கு 100 முறை போடுங்க, 1 கோடி முறை சொல்றது டேப் ரெக்கார்டு சொர்க்கத்துக்கு போகணுமே கைலாயத்துக்கு. பஞ்சாட்சரமோ அஷ்டாட்சரம் என்கிற எட்டெழுத்தோ இவையெல்லாம் மந்திரங்கள் என்பது எழுத்தல்ல, ஒலி அல்ல, அது பொருள், உயிருள்ள பொருள், ஒலிக்கிற பொருள், ஜொலிக்கிற பொருள், சுடர்விடுகிற பொருள், அருட்பெரும் ஜோதியாக நமக்குள்ளே இருக்கிற பொருள். அந்த பொருளை ஒரு மெய்குருவான் உன் உள்ளத்துக்குள்ளே இருதய கமலத்தில் காட்டி கொடுத்து நீ கண்ணார கண்டால்தான் பிரம்மமாக முடியுமே தவிர, சொல்லை சொல்லுவதால், ஒருவேளை நீங்கள் சொல்லை சொல்லுவதால் உருகுவதால் ஒருவேளை அந்த பொருள் விழிப்படைந்து திறக்குமானால் வெற்றி கண் திறக்கலாம், இல்லை என்றால் குருபுரான் காட்டி கொடுத்தால் தான் தெரியும். மாறி பிறக்க வேண்டும், பட்டினத்தை அப்படி பிறந்தார், மாற்றி பிறக்கும் வகையறிந்தா இல்லை, ஏற்றி கிடக்கும் 70 கோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகிறாயே. பட்டினத்தார் பட்டினத்தார என்ன சொல்றார், மாற்றி பிறக்கணும், மாற்றி பிறத்தல என்ன, துவிஞ்சனாகணும், இருபிறப்பானாகணும், நீ பிராமணனா ஆகணும். பிராமணனா ஆகணும் என்பது ஏதோ நீங்க பருத்தி நூலிலே செய்யப்பட்ட நூலை போட்டுக் கொள்வது அல்ல. யாரோ ஒருவர் உங்களை மடியில உட்கார வச்சு ஓம் பூர்வோஸ்து ஓம் தத் சவிதர்வரண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரஜோதயாதன் காயத்ரி மந்திரத்தை எழுத்தை சொல்லி கொடுப்பது அல்ல, சந்திக்காத வந்தனமாகிய சந்தியா வந்தனத்தை ஏற்றில் எழுதி வச்சு படிப்பது அல்ல. உண்மையான காயத்ரி தேவி என்றும் 10 வயதான கண்ணையை வாழையாத்தாலே உனக்குள்ளே இருக்கு சுரூபமாகிற சக்தியை காட்டி கொடுத்து கண்ணார நேர் தரிசனியாக பார்க்கிற பொழுதுதான் நீ பிரம்மோபதேசம் பிரம்மாகிறாய். அதை நீ பார்க்கிற பொழுது உனக்குள்ளே உன் உயிராக அறிவாக ஜீவனாக ஒளியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒளி உறிஞ்ச பூணல் அல்லவா நீ பார்க்க வேண்டும், அதையல்லவா நாள்தோறும் தரித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தானே விநாயகராக உள்ள ஔவையார் பாடுறாங்க, குருபுரனாக இருக்கிற விநாயக பெருமான் தனக்கு பிரம்மோபதேசம் பிடிச்ச உடனே திகழ் ஒளி மார்பில் திரண்ட முப்புரி நூல் ஔவையார், இந்த நூல் அல்ல, அந்த நூலை போட்டுக் கொள்ளணும், அவன் தான் பிராமணன், அதுதான் மாற்றி பிறப்பது. உண்மையான காயத்ரி தேவியில சந்திக்க வேண்டும். சிகை என்பது ஞானம் அல்லவா, உருத்திரன் அஞ்சுகிற அட்சையாகி அந்த உருத்திர அட்சயத்தை அல்லவா உனக்குள்ளே நேர்தரிசனம் பார்த்து அதெல்லாம் அணிந்து கொள்ளணும். இந்த மரத்தில் விளைந்திருக்கிற காய் அல்ல, அதைத்தான் பட்டித்தார் பேசுகிறார். என் கருத்து எதுவும் இல்லை, இவையெல்லாம் பெரியவர்கள் சொன்ன கருத்து. நீங்க யாரா தப்பா ஏதோ அரங்கராமனின் கற்பனையை சொல்லல. மாற்றி பிறக்க வகை என்பது ஒரு மெய்குருபுரான் முன்னால் அமர்ந்து அவருடைய பேர் இரக்கத்தால் பெருந்தயவால் பெரும் கருணையால் மாற்றி பிறக்கணும். இந்த திருவிஜயனாக இந்த பிராமணனாக நீங்கள் மாறினால் சொர்க்கம் உண்டு, கைலாயம் உண்டு. அதுவும் வெளியில இல்லை. இந்த பல பேர் பத்திரிகைகளை போடுறாங்க பாருங்க, சிவலோக பதவி. நேத்துடன் ஒரு பத்திரிகை வந்திருக்கு பாண்டிச்சேரியில், என்னுடைய தாயார் வைகுண்ட பதவி அடைந்து விட்டார் என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் வருத்தப்படுற? அவர் தான் வைகுண்ட பதவிக்கு போயிட்டார்ல, ஏன் வருத்தப்படணும்? மகிழ்ச்சியோட தெரிவித்துக்கணும், பத்திரிகை போடணும். சைவர்களும் பத்திரிகை போடுறாங்க. அவங்க எப்படி போடுறாங்க? சைவ பத்திரிகை எடுத்து பாத்தீங்கன்னா, என் தந்தையார் கைலாய பதவி அடைந்து விட்டார் என்பதை மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் மிகுந்த வருத்தப்படுற? யாரும் போக முடியாத பதவி இல்ல, கைலாயத்துக்கு யாராவது போக முடியுமா? சேர்மான் பெருமாள் நாயனார் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனார், ஔவையார் எவ்வளவு கஷ்டப்பட்டு குருபுரானாக இருக்கிற விநாயகர்கிட்ட வேண்டி அழுது தொழுது பக்தி செஞ்சு விநாயகராக அவள் பாடிதானே போனாரு. அப்படி போக முடியாத கைலாய பதவி போயிட்டார் என்பத மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லாம் தெரிவித்துக் கொள்ளணும். ஏன் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவிக்கிறாங்க? அப்ப அவங்களுக்கே நல்லா தெரியுது, அவங்க யாரும் கைலாயத்துக்கு வைகுண்டத்துக்கு போகலன்னு நல்லாவே தெரியுது. யாரும் போக முடியாது, ஏன்னா அப்படி ஒண்ணு இல்ல. மேல மேல இருந்து ராக்கெட் போய் கண்டுபிடிச்சிருக்குமே. ஏன்னா வைகுண்டம் என்பதும் சிவலோகம் என்பதும் நமக்குள்ளே இருக்கிற இடம் இல்லாது. நாள்தோறும் அந்த சிவலோகத்துக்கு வைகுண்டத்துக்கும் போக்கு வர பழகிட்டாங்க. திடீர்னு அந்த நேரத்துல இழுத்துருமோ, ஒரு நாள் இழுக்கிற பொழுது அப்ப நீங்க அப்ப போகணுமே. சார், நான் கேகே நகர்ல இருந்து மயிலாப்பூர் தினந்தோறும் போயிட்டு வந்தானே, அந்த நேரத்துல நான் போக முடியும்? திடீர்னு வழி கேட்டுட்டு போக முடியுமா? வழி கேட்கறது வாய் திறக்காது. காலன் வரும் முன்னே, கண் பஞ்சடையும் முன்னே, காது கேளாம முன்னே, அப்ப எப்படி நான் குற்றாலத்தை நினைக்க முடியும்? இப்ப நாள்தோறும் இந்த வைகுண்டம் சொர்க்கத்துக்கு போயிட்டு வரணும். அதைத்தான் அந்த ஒரு பாட்டு அத்தனையும் சொல்றார். இது தெளிவா பாரதியார் போட்டு உடைக்கிறார். அவரு இந்த நூற்றாண்டு வளர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு சித்தர் தான். சித்தர்கிட்ட பழவி பிரம்மோதேசம் வாங்கிட்டார். அந்த ரகசியத்தை சொல்றாரு அவர், பாரதியாரே சொல்றார். வைகுந்தனா சிவலோகம் வைகுந்தம் என்பார் அவர் பித்த மனிதர், அவருடைய பெய்யுடையாம் என்று ஊதியடா சங்கு. இத்தரை மீதினில் இப்பொழுதே முக்தி வாய்த்தது என்று ஊதியடா சங்கு. இந்த பிறவினை இப்பொழுதே சிவலோக வைகுந்தத்துக்கு போயிட்டு வரணும் பாரதியார் சொல்லிட்டார். ஏன்னா அவர் அறிவே தெய்வம்னு ஒரு கவிதை பண்ணிருக்கார். அறிவொன்றே தெய்வம் என்று ஆயிரம் சுருதிகள் சொல்வதை கேளீரோ, மாடனை காடனை வேடனை கும்பிடும் அறிவுளிகால். அதை உணர்ந்து பாடுறார். ஏன்னா அவர் மாங்கொட்டை சாமி புள்ளச்சாமியோட பழகினவர், கோவிந்தசாமி சித்தருக்கு சித்தர்கிட்ட பழகி பல சித்தர் கருத்துக்களை வாங்கி கொண்டு வேகமாக பாடியவர் மகாகவி பாரதியார். அதனால இப்ப மாற்றி பிறக்க பட்டினத்தால் மாற்றி பிறந்தவர், பிரம்மோபதேசம் பெற்று பாத தீட்சை எல்லாம் பெற்றவர். அந்த ரகசியங்கள்லாம் தன்னுடைய பாட்டுல சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க நாம யாரேனும் அந்த எல்லைக்கு போகணும் என்றால் நாம் அந்த மாற்றி ஒரு மெய்குருபுரான் கையகத்ததாகி நாமளும் பிராமணனா ஆகணும். திரும்பவும் சொல்லுகிறேன், பிராமணர் என்பது பிறப்பினாலே வருவதல்ல, உங்களுடைய முயற்சியினாலும் வருவதல்ல. உங்க முயற்சி ஒரு குருபுரானை தேடி சரண்டர் ஆகிறதா, குருபுரான் பிச்சையாக கொடுப்பது. நமக்கு தகுதி கிடையாது அதை வாங்கிக்கிறது. பேர் இறக்கத்தால் அதனாலதான் தனிப்பெருங்கருணை வள்ளலார் சொன்னது, குருபுரானுக்கு முன்னாடி சொன்னது அருட்பெருஞ்சோதி. அது குருபுரான் வடிவம் அருட்பெருஞ்சோதி, அவருடைய செயல் தனிப்பெரும் கருணை. அதை கொடுத்துட்ட அந்த பேரிறக்கத்தால் தனிப்பெரும் கருணையால் அதை நாம் பெற்றுக்கொள்வது. பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல முக்கியம், நான் நீண்ட ஒரு பேர் ரகசியத்தை இப்ப சொல்ல போறேன். பெற்றுக்கொள்வது அல்ல முக்கியம், பிரம்மத்தை அறிந்த நான் பிராமணன் ஆனது அல்ல முக்கியம், நான் வாழுகிறவரை பிராமணனாகவே வாழ வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். நான் எம்ஏ தமிழ் படித்திருக்கிறேன், பட்டம் வாங்கிட்டேன், அது அல்ல முக்கியம். பட்டம் வாங்கிய பிறகு நான் இருக்கிறவரை நாள்தோறும் படித்து படித்து அதுக்கு தகுதி உள்ளவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். எனவே இந்த ஆன்மீகம் என்பது கத்தி முனையில் நடப்பது போன்றது, பெரியவங்க சொல்றது. ஏன் பெறுவதல்ல முக்கியம், பெற்றுக்கொண்ட பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த ஒழுக்கத்தில் நின்று வாழ்வது. இது ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கு ஆன்மீகம். இதுதான் இதுதான் சொல்லிட்டு போக முடியல. இப்ப பல பேர் என்ன நினைக்கிறாங்க, பக்தி என்ன? இப்ப கோயிலுக்கு வருவது கும்பிடு, அது தேவை, புற வழிபாடு. ஆனால் ஆதிசங்கரர் சொன்ன அரங்கராமணிக்கு சொன்னா நம்ப வேணாம், ஆதிசங்கரர் சொன்ன நம்பித்தான் ஆகணும். விவேக சூடாமணி, நான் உங்க திருமந்திர மாநாட்டில் கூட சொல்லியிருக்கேன், 31,100 ரூபாய் சூத்திரத்தை என்ன சொல்லுகிறார், இந்த உலகத்துல இறைவன் அடைவதற்கு 2 அடியில சொல்றாரு ஆதிசங்கரர். விவேக சூடாமணியில ராமகிருஷ்ண மடத்துல தமிழ்லயே அழகா போட்டிருக்காரு உரையாசிரியர்னா, இந்த உலகத்தில் இறைவன் அடைவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது, அதுதான் பக்தி. முதலடி முடிஞ்சு போச்சு. இப்ப இறைவனை அடைய வேண்டுமானால் இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்களே வேதாந்திகள் அத்வைதம், இத்தனை மடங்களை நான் கேட்கிறேன், ஆதிசங்கர டிக்ளேர் பண்ணிட்டாரு பக்தின்னு. அப்புறம் என்ன பெரிய நீங்க ஞான யோகம் கர்மயோகம் ராஜயோகம்? பக்தி சார் ஒரு குருபுரான் முன்னாடி அழுது தொழுது பக்தி அடைந்து அவர் காலை பிடிக்கணும் உங்களுக்கு கிடையாது. பிரம்ம உபதேசம் நீங்க எதையும் உங்க முயற்சியினால இறைவனை அடைய முடியாது. ஒரு குருபுரான் தயவின்றி நீங்கள் அடைய முடியாது. பட்டினத்தார் குருவை அடைந்து மாற்றி பிறந்து அடைந்திருக்கிறார். பட்டினத்தார் சொல்றார் தாய்மானவர் மௌன குருவை அடைந்தார், மாணிக்க வாசகர் அம்பலமானவரை குருவாக அடைந்து அடைந்தார். திருப்பெருந்துறையில எல்லாரும் குருபுரானை வைத்துத்தான் அடைந்தார்கள். வள்ளலாரும் தனிகுமணி புராணை குருவாக வைத்துத்தான் அடைந்தார். அதை பாட்டு நிறைய இடத்துல பாடியிருக்கிறார். யார் ஒருவரும் குருவின்றி எதையும் அடைந்தது கிடையாது, ஞானத்தில் அடைய முடியாது. உலக கல்வியை அடைய முடியலையே. ஒரு MBBS ஒரு வாத்தியார்கிட்ட போய் உட்கார்ந்து ஒழுங்கா டாக்டர் படிக்காம நீங்க MBBS ஆயிட முடியுமா? ஒரு லாயர் கூட ஒரு சீனியர் லாயர்கிட்ட உட்கார்ந்து ஒழுங்கா படிக்கலாம் லாயர் ஆயிட முடியுமா? ஒரு சாதாரண வைத்து பாட்டுக்கு படிக்கிற இந்த கல்விக்கே ஒரு ஆச்சாரியர் வேண்டி இருக்கிறது. மெய்ஞான கல்விக்கு ஒரு மெய் குருபுரான் இல்லாமல் நீங்க எதையும் அடைய முடியும். எல்லா ஞானிகளும் குரு வழியாகத்தான் அடைந்திருக்கிறார்கள். எனவே ஆதிசங்கர் என்ன சொல்கிறார் விவேகேஸ்வரர் அடுத்த அடி சூத்திரத்துல, பக்திதான் வழி, ஒரே வழி. எது பக்தி என்றால் உனக்குள்ளே உன்னுடைய சுய சொரூபம் இருக்கிறது அல்லவா, அந்த சுய சொரூபத்தை நானும் பார்த்து இடைவிடாது நினைத்து வணங்குதலே பக்தி. உனக்கு உன்னுடைய சுய சொரூபம் எது நமக்கு எப்படி தெரியும்? அது ஒரு குருபிரான் காட்டி கொடுத்தானே தெரியும். நாம எல்லாம் இந்த உடல் தான் நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஞானிகள் எல்லாம் ஒரு குருபிரானை அடைந்து தனக்குள்ளே இருக்கிற சுய சுரூபம், இருதய கமலவாசனாக இருக்கிறானே, இருதயத்துக்குள்ளே இருக்கிற ஈசனாக இருக்கிறானே, ஜீவனாக இருக்கிற சிவலிங்கத்தை, அந்த சுய சுரூபத்தை அணு வடிவாக இருக்கிற, சித்தனுப்பு வடிவாக இருக்கிற, கோடி சூரிய பிரகாச வடிவமாக இருக்கக்கூடிய, எல்லாம் வள்ளலார் சொல்றது ஆறாம் திருமுறையில், கோடி சூரிய பிரகாச வடிவமாக இருக்கக்கூடிய அது அண்டமாக இருக்கும், அண்ட பகிரண்டமாக இருக்கும், அணுவாக இருக்கும், அண்ட பகிரண்டமாக இருக்கும். அது கண்ணபுரான் மாதிரி நம்ம மாதிரி மனுஷனா இருப்பார். நீங்க நப்புன்னு கண்ண முடியுமா? விஸ்வரூபத்தை காட்டி நிற்பார். விஸ்வரூபத்தையும் விஸ்வநாதத்தையும் ஒரு நிமிடத்தில் பிரம்மபதேசத்தில் காட்டி கொடுத்தால்தான் அந்த சொரூபம் தெரியும். அந்த சொரூபத்தை தனக்குள்ளே இருதய கமலத்தில் நாளும் கண்டு நினைத்து வணங்கணும், அப்பதான் மோட்சம். இது நான் சொல்லல, ஆதிசங்கர சந்தேகம் இருந்தா ராமகிருஷ்ண மடத்துல விற்பனைக்கு இருக்கு. விவேக சூடாமணி வாங்கி 31வது 100வது சூத்திரத்தை நீங்க பார்த்துக்கலாம். இப்படி இருக்கு இந்த ஆன்மீகம். ஆனா உலகம் எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. அதுதான் சிக்கல். நாங்கள் சொல்வதற்கும் நடைமுறைக்கு சிக்கல் இருக்கிறதால சொல்ல முடியல. சரி, சில பாடல்களையாவது பார்க்கலாம். இங்க முதல் பாட்டு பாருங்க. இப்ப பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, பெரியவங்கள்ட்ட எனக்கு இருக்கிற சிக்கல் இப்படியா சொன்னா உடனே நான் நம்பிக்கையை நான் பாராட்டுவேன். என்ன எப்படி பேசுற நீ? அவரு நான் ஞான சம்பந்தர் குரு கிடையாது, அவர் அப்படியே இறைவன் வந்துட்டார். இவருக்கு குரு கிடையாது, வள்ளலாறு குரு கிடையாது, அவருக்கு குரு கிடையாது. எங்க சித்தர்கள் யாரும் அப்படி சொல்லல. ஆனா உள்ள பாட்டுல போனீங்கன்னா தெளிவா சொல்றாங்க. பட்டினத்தார் இந்த பாட்டு பாருங்க. நாட்டம் என்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு. எடுத்த உடனே சொல்ற நாட்டம் என்றே இரு, யாரு சொல்லு? சர்க்குரு கிட்ட. சர்க்குரு பாதத்தை நம்பு, பொம்மை நாட்டம் என்றே இரு, எதை? பொய்யாய் உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு, எதை? சுற்றத்தை. வாழ்வை குடந்தை வாழ் நீரோட்டம் என்று இரு, நெஞ்சே உபதேசம் இதே உனக்கு. என் நெஞ்சமே உனக்கு எது உபதேசம்? சர்க்குரு பாதத்தை நம்பணும். இப்ப மத்ததெல்லாம் உங்களுக்கு பொருள் புரியும், சுற்றம் எல்லாம் அது இதெல்லாம் கூட்டம் சந்தை கூட்டம். அது தாய்மானவர் திரும்ப திரும்ப சொல்ற, ஐயோ இந்த சந்தை கூட்டத்துல மாட்டிக்கிட்டேனே அவர் அப்படி. அப்போ நான் ஒரு செய்தியை மட்டும் இந்த பாட்டு சொல்ற, சர்க்குரு பாதத்தை நம்புன்றார். பாதம் என்றால் என்ன? உடனே இப்ப நாம உலகத்துல என்ன பொருள் கொண்டு விடுவோம்? சர்க்குரு பாதம்னா ஒரு சர்க்குரு பிரான் அவர் பாதம் ஒண்ணு ரெண்டு சாஸ்தாங்க விழுந்து காலை பிடிச்சிக்கோ. நீங்க உலகம் பூரா அதான் நடக்குது. உடனே அவர் பாதத்தை என்ன பண்றாங்க? தாம்பால தங்க தாம்பால தட்டுல வச்சு அதை ஒரு கழுவு கழுவி நல்லா வாயில வாங்கி குடிச்சு அதுக்கு 10,000 டொனேஷன் வர கட்சி பூ வச்சு பொட்டு வச்சு மாலை போட்டு, இதுவா பாதம்? இது ஊர் உடம்பின் பாதம், அழுக்கு பிடித்த பாதம் இல்ல இது. இது கழுவி குடிச்சா எப்படி சொர்க்கத்துக்கு போவீங்க? நாளைக்கு ஹாஸ்பிட்டல் தான் இருப்பீங்க நீங்க. எப்படி நீங்க சொல்றது போக முடியும்? பாதம் என்றால் அறிவு, ஞானமேயே திருப்பாதத்தை பார்க்கணும். ஞான நூல்கள் அத்தனையும் பாதம் என்று சொல்வது. தெய்வ புலவர் திருவள்ளுவர் தன்னுடைய கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரத்தில் இருக்கிற 10 குறள்ல 7 குறள்ல பாதம் திருவடி நற்றால் என்று சொல்வதெல்லாம் இந்த ஞானமாகிய பாதம், அறிவாகிய பாதம். சிவருமாக தூக்கிட்டு இருக்காரு ஊன்றிய திருவடி, தூக்கிய திருவடி ரெண்டும் ஞானமாகிய பாதம். இந்த காலம் இல்ல, மக்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு உருவத்தை அமைத்து பாதத்தை, அந்த ரெண்டு பாதம் நமக்குள்ளே இருக்கிற பாதம், ஒன்று ஞானவணி ஒன்று மனோன்மணி, ஒன்று சிவம் ஒன்று சக்தி, அது ஒளி ஒளி, அது நாத விந்து. இதுக்கு பல பேர் இருக்கு, அடிமுடி நடு அலிப்லாம் லீம். சித்த நூல்களோட பரிபாஷையில இருக்கிற ஒரே பொருளைத்தான் தனக்குள்ளே பார்த்த அந்த ரெண்டு திருவடியை அப்படியே பட்டவர்த்தனமா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாதம் அசையாதது, அதுக்கு பெருவழின்னு பேரு, அதுக்கு பேர் சிவம்னு பேரு. வெட்ட வெளிதென்னை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய், பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய். அந்த பெருவழி நமக்குள்ளே இருக்கு. இந்த பெருவழி அல்ல, இந்த சிதம்பரத்துல காமிக்கிறாங்களே அதெல்லாம் உருவகம், அந்த இந்த பெருவழி அல்ல. இது ஐம்பூதத்துல ஒன்று. இந்த ஐம்பூதத்தையும் வாரி சுருட்டி கொண்டு நமக்குள்ளே ஒரு பெருவழி இருக்கு. பெருவழி கையில மீது பெருவழி ஆகி எங்கும் திருவருள் உருவமான திருவடி நெஞ்சில் வைப்பாம். திருவள்ளுவர் தேவர் பாடிய நாதாந்த தெருவு கொண்டிருக்கிற பாட்டை இப்ப நான்
சொல்றேன். தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
இரண்டு திங்களாய் அங்கம் எல்லாம் நின்று பெற்று
அந்த மென்னுடலை குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் பொறுக்காத ஐயா. தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வாருங்கள்.
பரிசியோ நானிடுவேன் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா அம்மா அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத்திரவியல் உமானே என அழைத்த வாய்க்கு அம்மா.
நேரமாகிறது, பெற்ற தாய்க்கு கொள்ளி வைக்க வேண்டாமா?
உன்னையிட்ட தீர் முப்புறத்திலே பின்னையிட்ட தீர் தென்னிலங்கையில் அன்னையிட்ட நீர் அடிவயிற்றிலே யானும் இட்டது மூழ்க மூழ்கவே வேகு தேத்தியதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியே ஐயகோ மாக குருவி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணவு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோணித மீது கலந்து பனியுடர் பாரி சிறு துளி மாறு வண்டியில் வந்து குந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வை மெய்வாய் செவி கால்கைகள் என்ற உருவமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதர மகந்து புதியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்ப உடைமணி நாடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு தெருவில் இருந்து புழுதில் அழைந்து தேடிய பாலரோடு ஓடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறையென்று பலரும் விளம்ப வாழ்வதினாறு பிராயமும் வந்து மதன சொரூபன் இவனின மோக மங்கைய கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழியறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகு ஓடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கையிருந்து வயது முதிர்ந்து நரை திரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகியே வருவது போவது ஒரு முது பூனும் மந்தியனும்படி பூண்டி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து கடன் முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடை வழி கஞ்சி ஒழுகிட வந்து ஊடமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிருமுரோமும் சடையும் சிறு குங்கியும் விங்க மனதும் இருந்த வடிவும் இழந்த மாமலை போல் எமதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழலுண்டு மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திட மைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட